இஸ்ரேல் மக்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய கருணையும் இவ்வளவு அருளையும் ஏன் கொடுத்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. முதல் தடவையாக மனித வரலாறுலேயே ஓப்பனாக ஒரு சட்டமே போட்டு இவங்க இந்த சமுதாயத்தை எப்படி கீழ்காதி சமுதாயம் நம்ம அமைச்சோமோ இங்கே, அந்த மாதிரி ஃபிரௌனுடைய காலத்தில் வந்து மூசாவுடைய அந்த இஸ்ரேல் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், கீழ்ஜாதி மக்களாக அறிவிக்கப்பட்டு அவங்கள யாரு என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் செய்யலாங்கிற அந்த ஒரு சட்டமாகவே இயற்றி நடந்துகிட்டு இருந்த கொடுமை. இதுவரைக்கும் மறைமுகமாக பண்ணிட்டு இருந்தது வந்து ஓப்பனா சட்டபூர்வமாக ஆக்கினதன் காரணமாக முதல் தடவையாக உலக அரங்கில் இழிவுபடுத்தப்பட்டவங்க அந்த நேரத்தில் என்னன்னு சொன்னா, அவங்களுடைய பெண் மக்களை உயிரோட விட்டு ஆண் மக்களை எல்லாம் கொலை செஞ்சாங்க. இந்த சமுதாயத்துக்கு இதுக்கு மேல இழிவு ஏற்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு பெண் மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளேயும் நுழையக்கூடாது, அது அவங்களுக்கு கௌரவ குறைவு, அது எல்லா விதமான தீமைகளும் பெண்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டில் அந்த ஒரு சமுதாயத்துக்கு ஆண்களே இல்லாமல் ஆக்கி பெண்களை நடமாட விடலாம் அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட கொடுமைகள் நிகழுங்கிறது கொஞ்சம் யோசிப்பாரு. அதையும் தாங்கினாங்க. மாறுகை மாறுகால் வாங்கப்பட்டு சிலுவையில் அறையப்படக்கூடிய அப்படிப்பட்ட கொடுமை நடந்தது இந்த இஸ்ரேல் மக்களுக்கு, அதையும் பொறுத்துட்டாங்க. இறுதியாக மூசா நபி வரும்பொழுது அந்த சமுதாயத்திலேருந்து தோன்றி வரும்பொழுது அந்த மூசா நபியோட ஈமான் கொண்டாங்க, இறைவனுடைய அருளை கொண்டு நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்போதான் கடலில் பிளக்க வச்சு முதல் முறையாக அவங்களை வந்து ஃபர்ஸ்ட் அத்தாட்சி மிகப்பெரும் அத்தாட்சிகளை கொண்டு அவங்களை வெளியேற்ற அந்த மக்களுக்கான முதல் பாதுகாப்பு கடலை தாண்டி போகும்பொழுது தான் ஃபிரௌனை விட்டும் காப்பாற்றப்பட்ட நிலையில். இவங்களுடைய பொறுமைக்காகவும் இவங்களுடைய சகிப்புத்தன்மைக்காகவும் வேண்டி அவ்வளவு பெரிய சோதனைகளை இவ்வளவு காலமும் தாங்கினதுக்காக வேண்டி அந்த மக்களுக்காக வேண்டி ஒரு காலத்தவணை அல்ல நிர்ணயிக்கிறோம். இந்த காலத்தவணையின் மீது இவங்களுடைய பொறுமைக்குரிய கூலி கொடுக்கப்பட்டே ஆகணும். இந்த உலகத்திலேயே அப்பேற்பட்ட கொடுமைகளை அவங்க அல்லாவுக்காக சகித்துக் கொண்டதன் காரணமாக இப்போ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கான கருணை என்னன்னு சொன்னா, அல்லாவிடம் இருந்துள்ள ஒரு அருள், அவர்கள் நம்பிக்கை கொண்டதன் காரணமாக இந்த உலகத்தில் அவங்க என்னென்னலாம் நம்புறாங்களோ அதற்கான வழிமுறைகளை அவங்களுக்கு காட்டுறோம். என்ன விரும்பினாலும் சரி அதற்குரிய வழிமுறை இறைவன் வருது. இவர்கள் தங்களை கண்டுபிடிப்பாளர்களாக பெருமை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எங்க கையில வேர்ல்டு பவரே இருக்குது. இறைவனுடைய வாக்கள் தான், நீங்கள் இந்த உலகத்தில் சம்பாதிப்பதெல்லாம் ஒரு சோதனை தான். நல்லதாக நீங்க நினைச்சாலும் சரி கெட்டதாக நீங்க நினைச்சாலும் சரி ரெண்டுமே சோதனை தான், இரண்டுமே உங்களை விட்டும் நீங்கும். அவ்வாறு இருக்கும் பொழுது யார் பெருமை கொள்றீங்களோ அவங்களுக்கு கடுமையான சோதனைகள் ஏற்படும். யார் பணிவுடையவர்களாக இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த பொருள் அடிப்படையிலான அறிவு நீக்கப்பட்டு ஞானங்களால் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆனா இந்த இஸ்ரேல் மக்களோ பெருமைக்கு மேல அகம்பாவமும் அகங்காரமும் கொண்டு எந்த அளவுக்கு இவங்க ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்துல கஷ்டப்பட்டாங்களோ அதை விட அதிகமாக உலக மக்களுக்கே கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இறைவனுடைய மன்னிப்பு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. எந்த அளவுக்கு உலகம் பூராவும் அகதிகளாகவும் உலகம் பூராவும் ஆயுதங்கள் சப்ளை பண்ணியும் உலகம் பூராவும் கலகங்களையும் குழப்பங்களையும் கொடையோட கொடிய இந்த காரியங்களை இந்த இஸ்ரேல் மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க நிலையில இன்னமும் அல்ல மன்னிச்சு கருணை கருணை காட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுடைய கருணையில் யாரும் நம்பிக்கை இருந்துட வேண்டாம். நம்ம இப்ப எல்லாம் ஏதாச்சும் சின்ன சின்ன தப்பு எல்லாம் பண்ணிட்டு அல்ல மன்னிப்பானா மன்னிப்பானு கேட்டு வந்துருக்கிறோம். ஆனா நீங்க நம்ம அறிய வேண்டியது அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளர்களுக்கு அப்படின்னு நினைக்க அப்படிங்கிற உண்மைக்கு இந்த இஸ்ரேல் மக்களை வாட விட்டுருக்கிறது ஒரு ஒரு பெரிய சாட்சியம். இன்னும் அல்லாஹ்வுடைய கருணை தொடர்ந்துட்டு இருக்குது, அவன் தன் வாக்குறுதியில் மீற மாட்டான். இவங்களுடைய ஒவ்வொரு பொறுமைக்கும் எப்பேற்பட்ட நற்கூறி அவங்களுக்காக சொன்னா, உலக மக்களுக்கு எல்லாம் கொடுக்காத ஒரு சாட்சி அரசாட்சி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். காரணம், அவங்களுக்கு நம்பிக்கை கொள்ளக்கூடிய சக்தி அதிகரிச்சான். என்ன நினைச்சாலும் அது நடந்து விட்டது போன்று அவங்க நம்பக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்தான். அவங்க நம்பிக்கையாளர்களாக ஆகல, தன்புறத்தையும் நல்லா கொடுத்தது. அது அவங்க பெருமையா பெரும்பாலான அளவுக்கு அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க, தவறாக உபயோகப்படுத்துறாங்க, அப்யூஸ் பண்றாங்க, இன்னும் கொடூரமாகவும் அதை பிரயோகிக்கிறாங்க, அகம்பாவத்தோட பிரயோகிக்கிறாங்க. இந்த மிஸ்யூஸ் அண்ட் அபியூஸ் தவறாக பயன்படுத்துறதும் அகம்பாவத்தோட அகங்காரமாக அதை பிரயோகப்படுத்துறதும் இவங்களுடைய இது வேலையா இருக்கு. இந்த வகையில தான் இப்போ அல்லாஹ் வந்து இவங்களுடைய கருணையை கருணை அல்லாஹ்வுடைய கருணையை அதிகமாக்குறான். எப்போதுமே வந்து யாருமே ஒரு தப்பு பண்ணும்போது நாம் பெரிய தப்புன்ட்டு நினைக்க வேண்டாம். எப்போ நம்ம தப்பு பண்றோம் நினைக்கிறோமோ அந்த நிமிஷமே நம்ம அல்லாவை நினைவு கூர்ந்து அர்த்தமாகுது. மனச்செயல் காரணமாகவோ பெருமையின் காரணமாகவோ நம்ம நுழையும் பொழுதே நம்ம அந்த அந்த மாதிரி காரியங்களுக்குள்ள நுழையும் பொழுதே அந்த மாதிரி எண்ணங்களுக்குள் நுழையும் பொழுதே நான் தப்பு பண்றேன்னு நினைக்கும் போதே அந்த தவறு நீக்கப்படும். நினைவு கூறுங்கள் அல்லாவை, குறித்த நேரத்தில் எப்ப நீங்க தவறுறீங்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்காகவும் மன்னிப்புக்காகவும் நினைவு கூறுங்க. அந்த நினைவு கூறுதலே நம்முடைய பாவங்கள் அவ்வளவு மன்னிக்கப்படுது. இந்த மாதிரி நமக்கு அல்லாஹ்வின் கருணையின் மீது நீங்கள் நம்பிக்கை எடுக்க வேண்டாம், வரம்பு மீறி அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும். இதுல இப்போ இஸ்ரேல் மக்கள் வந்து இவ்வளவு கொடுமை புரிஞ்சாலும் இன்னமும் தங்களுக்குள்ள அவங்க தப்பு பண்றோமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, தப்பு பண்றதாக நினைக்கிறாங்க, தவறு பண்றோமேனு ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கும். அதன் காரணமாகத்தான் இன்னும் மன்னிப்பு போயிட்டு இவ்வளவு கழகங்களும் கலவரங்களும் குழப்பங்களும் உலகம் பூராவும் ஏற்பட்டன போதிலும் தங்களுக்குள்ள நம்ம தப்பு பண்றோமேங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற காரணமாகத்தான் மன்னிப்பு தொடர்ந்துட்டு. இது நமக்கான ஒரு உதாரணம், ஷைத்தான் நம்ம வடிகட்டுற வேண்டாங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய உதாரணத்தை அல்ல நமக்கு காட்டுறோம். சின்ன சின்ன தப்புகள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஷைத்தான் வந்து இவ்வளவு பெரிய தப்பு இருக்கீங்களா அப்படி மன்னிப்பான்னு நம்மள அல்லாஹுவின் மீது கருணை அல்லாஹ்வின் கருணையின் மீது அந்த கருணையின் மீது நம்பிக்கை கொள்வதை விட்டு நம்மளை அசைச்சிடுறோம். இதன் காரணமாக நமக்கு வந்து மனக்குழப்பங்களும் கோளாறுகளும் ஏற்படுது, உடல் வேதனைகளும் அதிகமாகுது, நம்முடைய காரியங்கள் நம்ம பெருமளவு தவறுறோம். இந்த அடிப்படையே மூசாவுடைய சமூகத்தார் இந்த இஸ்ரேல் மக்கள் இவ்வளவு கொடுமையாக தங்களுடைய பவரை அல்லாஹ் கொடுத்த ஒரு அரசாட்சியை அதாவது மேலான ஞானங்களை நம்பிக்கை கொண்டா அவங்களுக்கு அந்த ஞானங்கள் உண்டு, அந்த நம்பிக்கையை கற்பிச்சான் அவங்களுக்கு, அந்த நம்பிக்கையை வந்து உலகத்திலையும் பட்ட கஷ்டங்களுக்காக வேண்டி அதற்கு உரிய சன்மானமாக கொடுக்கப்பட்ட அந்த அறிவை மிஸ்யூஸ் பண்றதும் தவறாக பிரயோகிக்கிறதும் அபியூஸ் பண்றதும் அகம்பாவத்தோடும் அகங்காரத்தோடும் அதை நிறைவேற்றுறதும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இருந்த போதிலும் அவர்கள் வாடகைப்பட்டிருக்க காரணம் குற்றங்குறைகளோட அவங்களுடைய மனசுல இருக்கத்தான் செய்து, இருந்தாலும் அகம்பாவம் மேலோங்கி நிற்குது. இந்த ரெண்டுக்குமாக மன்னிப்பும் இருக்குது கருணையும் இருக்குது, இவங்க செஞ்ச அந்த பாவங்களுக்கான கூலியும் பாக்கி இருக்கு. காலத்தோட அவங்களுக்கு நெருங்கிட்டு இருக்கிறத தவிர இன்னைக்கு பாலஸ்டீன்லையும் காசாவிலையும் இவங்க பண்ற அட்டகாசம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. இது பாவங்கள்ல மிஞ்சிக்கிட்டு இருக்குது, உலகம் பூராவும் பார்த்துட்டு இருக்குது. அவங்களுடைய காலம் நெருங்கிறதுக்குரிய ஒரு நேரம் நெருங்கிட்டு எப்படி நம்ம இதை பார்க்கிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த இஸ்ரேல் மக்களுக்கு இவ்வளவு அத்தாட்சிகளை காண்பிச்ச பிறகும் தங்களுடைய அகம்பாவத்திலிருந்து கொஞ்சம் கூட குறையல. இவங்களுக்கு இரண்டு முறை அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக அவங்க வெயிட் பண்றாங்க. எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை அனுப்பினோம் என்று அல்லாஹ்வின் அற்புதங்களை தம்மிடம் வந்த பின்னர் யார் அதை நன்மையான காரியங்களுக்கு பதிலாக மாற்றுகிறார்களோ, இறைவனை நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த நம்பிக்கையையும் யார் மாற்றிவிடுமாறு அந்த நம்பிக்கையை அவநம்பிக்கையாகவும்
சத்திய பாதையை விட்டும் விலக்கி கேடான பாதைகளிலும் அமைக்குமாறு வற்புறுத்துகின்றார்களோ, வரம்பு மீறி செயல்படுகின்றார்களோ தண்டனை கொடுப்பது நிச்சயமாக எல்லா கடுமையானவன். வானங்களும் பூமியும் கூட அதிரக்கூடிய அந்த நேரம் வந்திருக்குது இப்போ. இருந்தாலும் ஒரு ஊரை அவன் அடிக்கும் பொழுது அல்லது உலகத்தை அடிக்கும் பொழுது அதில் யார் நல்லவர்களாக இருக்கின்றார்களோ கெட்டவர்களாக இருக்கின்றார்களோ என்று நாம் பிரித்து வச்சிருக்கிறோமே, குறிப்பாக கெட்டவர்களை மட்டும் பிரிப்பதில்லை, அதற்கு எதிராக செயல்படாதவர்களையும் வெறுமனே பார்த்து கொண்டிருந்தவர்களையும் சேர்த்துத்தான் பிடிப்போம் சொல்லலாம். அதன் காரணமாக இன்னைக்கு யாரெல்லாம் வந்து இரண்டு பாவம் தேடிட்டு இருக்காங்களோ அதன் காரணமாக இன்னைக்கு உலகம் வானங்களும் பூமியும் குமரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்குது. இப்போ ஞானமூர்த்தி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மற்ற ஆயத்துக்கள் என்னன்னு சொல்லி காட்டுங்க, அது எப்படி பொருந்துன்னு பார்ப்போம். 35-45 என்ன இருக்கு படிங்க. நீங்க பாக்குறது 15-60 நீங்க பாக்குறது கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, மூசா நபியும் அவருடைய உதவியாளரும் இரண்டு கடல்கள் சேதமிடத்த அடையிற வரைக்கும் நான் நீங்காது நடந்து கொண்டே இருப்பேன் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த இரண்டு கடல்கள் அப்படிங்கிறது வந்து அல்லாஹ் அறிவிச்சது அவங்களுக்கு. அப்படி அல்லாஹ் அறிவிச்ச போது அவங்க அது ஒரு பொருளாகவே பார்த்தாங்க. அந்த பொருளாக பார்க்கும் பொழுது அது பொருள் அல்ல, அதற்கு பின்னால மறைவான விஷயம் இருக்குது. கடல்கள் போன்ற இரு விஷயங்கள், ஒன்று அறியாமை, இன்னொன்று அறிவுடைமை. உணர்றதும் பார்க்கறதும் ரெண்டு இருக்குது. பார்க்கறதெல்லாம் பொருளாக இருக்குது, பார்க்க முடியாததெல்லாம் அருளாக இருக்குது, மறைவான விஷயங்கள். இந்த இரண்டுமே உங்களுக்காக அறிமுகப்படுத்தப்படுது இரண்டு கடல்களாக. இவ்விதமாக இரண்டு கடல்களாக அறிமுகப்படுத்தப்படும் பொழுது என் மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பொருளாக மாத்த ஆசைப்படுறேன். நான் இன்னைக்கு வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா நீங்க ஏற்கனவே போயிட்டீங்கன்னு எல்லாம் சொல்றோம். ஆனா எனக்கு வந்து ஒரு மார்க்கம் தேவைப்படுது பொருளாக, ஒரு காரோ ஒரு ரயிலோ ஒரு கப்பலோ அல்லது ஒரு விமானமோ தேவைப்படுது நான் அங்க போறதுக்கு. இது பொருளாக பார்க்கக்கூடியது. ஏற்கனவே உங்களுடைய கண்கள், உங்க அகக்கண்ணால பார்த்தது, உங்களுடைய மனக்கண்ணால பார்த்தது அவ்வளவுமே காட்சிகளாக காட்டப்பட்டுத்தான் நீங்க விரும்புறீங்க. அதுக்கப்புறமா நீங்க விரும்புறீங்க, பிறகு நீங்க வடிவமைக்கிறீங்க. இது இந்த மாதிரியான ஒரு கப்பலோ ஒரு ரயிலோ அல்லது விமானமோ இதெல்லாம் வந்து ஒரு கிராபிக்ஸ் மாதிரி பொருளாக பார்த்ததான் நம்ப வேணும். உங்களுடைய மனக்கண்ணில் காட்டப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அருளாக இருக்குது. அதை நீங்க கனவு போலவும் கற்பனையாகவும் நீங்க பாக்குறீங்க, அவ்விதமா பார்க்காதீங்க. மனசுல என்ன தோணுதோ அது சத்தியம், நிகழ்ந்து முடிஞ்சு விட்டதை போன்று நீங்க நம்புங்க. அந்த அருளாகவே நீங்க அதை கிடைக்கப்படுவீங்க. எப்படி நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு பொருளாக மாத்தி அதுக்கு ஒரு டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு பிளே பிரிண்ட் போட்டு அது பல விதமான டிரெஸ்களுக்கு படுத்தி பிறகு அதுல கொஞ்சம் சேஃப்டியை கொண்டு வந்து எப்போ அதை உபயோகிக்க முடியுமான்னு பார்த்து பிறகு நான் உபயோகிக்கிறேன். இவ்வளவு காலத்தோணை இருக்குது. இதை விட சிறப்பானது உங்களுடைய மனசு நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த காலத்தோணை நிறைவேறத்துக்காக வேண்டி நம்பிக்கையும் பொறுமையும் கொள்ளுங்க. நீங்க மறைவாகவே அந்த விஷயத்தை அடையக்கூடிய தகுதிகளில் நீங்க ஆயிடுவீங்க. இந்த விஷயத்தை இறைவன் நமக்கு இரண்டு கடல்களாக காட்டுறான். அருளாகவும் பொருளாகவும் மனக்கண்ண பார்க்கக்கூடியதும் வெளிப்புற கண்ண பார்க்கக்கூடியதும் எப்போதுமே உங்களுடைய எண்ணங்களில் உதிக்கக்கூடியது காட்சிகளாகத்தான் உதிக்கப்படுது, உதிக்க வைக்கப்படுது, பார்க்குறீங்க. அதை நீங்கள் மறந்துடுறீங்க. மறந்துட்ட பிறகு நீங்களாக வடிவமைக்கிறீங்க. நீங்கள் கண்ணில் காட்டப்பட்டீங்களாக கண்ணில் உங்களுடைய எண்ணங்களில் அது வேற, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வேற. நீங்க பிறகு உங்களுடைய சொந்த கற்பனையில எதுவாக காட்டப்பட்டதோ அந்த அருளை மறந்துட்டு நீங்க பொருளாக அமைக்கும் பொழுது உங்க சொந்த வடிவத்தை ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கும் அல்லாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அது வீண் கற்பனை தான். பெரும் அபாயம் இருக்கிறது, சிறிய பலன்களும் இருக்கின்றன, ஆனால் அதற்குரிய அபாயம் உங்களுடைய கற்பனைகள் அவ்வளவுமே எல்லாமே இரும்புகளை கொண்டு நடக்கிறதும். இரும்பு இல்லாமல் உங்களுடைய கற்பனை எதுவுமே கிடையாது, நெருப்பும் இரும்பும் தான். இந்த இரும்பு இல்லாம நெருப்பு இல்லாமல் உங்களுடைய காரியம் எதுவுமே கிடையாது. இந்த ரெண்டுமே கடும் அபாயம் இருக்கிறது, அதில் சில பலன்களும் இருக்கின்றன, ஆனால் இதற்குரிய அபாயங்கள் அதனுடைய பலன்களோட பெரியது. பெருமையின் காரணமாகத்தான் நான் என்னுடைய வெளிப்புற அறிவுக்கு வெளியில வந்து அதை பொருளாக மாற்றி அந்த பொருளை கொண்டு நான் உபயோகம் அடையிறேன். அந்த பொருளை ஊர் பார்க்க முடியும். அவங்க கண்களுக்கு எனக்கு ஒரு பெருமை தேவை, அவங்களுடைய புகழாரம் எனக்கு தேவை. இதன் காரணமாகத்தான் நம்ம பொருள் வடிவம் கொடுத்து அருளுக்கு பதிலாக பொருளை மாத்திக்கிறோம். இந்த பெருமையிலேந்து நீங்க விடுபட்டு இதை ஒன்றைய அருளுக்குள்ள பொறுமையை கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த மனசுல உங்களுக்கு காட்சிகளாக காட்டப்படக்கூடிய ஒவ்வொன்றுமே பொருள் வடிவமற்றது, விருப்பங்கள் ஒவ்வொன்றும் பொருள் வடிவமற்றது. அதை நீங்க அருளாகவே பாவிச்சு அந்த அருளை கொண்டு உங்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே நொடிப்பொழுதுகளில் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு சத்தியத்தையும் சக்தியையும் நீங்க பெற்றாகணும். இந்த ஒரு அருள்மிக்க கடலுக்குள்ள நீங்க நுழையத்துக்காக வேண்டி அந்த மீனை உயிர் பெற்று எட வச்சு சமைச்ச மீன், செத்து போனது மட்டுமில்லை அது சமைச்சு உணவாக ரெடியாக வைக்கப்பட்டு அந்த மீன் உயிர் பெற்று அல்லாஹ்வுடைய ஆணையின் பிரகாரம் பூமிக்குள்ள போய் கடலுடைய ஆடத்துக்கு அது சுரங்கம் போல அமைத்துக் கொண்டு நீரில் கலக்கிறத வந்து கண் கூட பார்க்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிகழாது, நிகழவே முடியாது அப்படிங்கிறது கற்பனையில மட்டும்தான் வரும், கனவுகள்ல மட்டும்தான் வரும் நினைச்சாங்க. அவ்விதமாக அல்ல, உங்களுடைய கனவை அவன் மெய்யாக்குவான். நீங்கள் கண்ட கனவை இறைவன் அடியார்கள் இதனை உண்மையாக காணும் பொழுது, இது நடக்கும் என்ற அந்த சத்தியத்தை கொண்டு காணும் பொழுது கற்பனைகள் அவ்வளவையுமே பொய்யாக ஆக்கும் விதமாக அதனை இறைவன் எனக்காக காட்டிய கனவு சத்திய கனவாகவே அவங்க அதை பாவிச்சு அதுல அவங்க பொறுமையை மேற்கொள்றாங்க. அந்த அருள் அபிதமாகவே அவங்களுக்கு கைக்குடி வரும் அந்த நாள் அவர்களுடைய வெற்றிக்குரிய நாள். இந்த 1861 ஏன் 2 சேர்க்கப்படுதுன்னு சொன்னா, இந்த 211 சேர்க்கப்பட்டதுன்னு சொன்னா இந்த மரக்கடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா, இது இறைவனுடைய அத்தாட்சிகள் உள்ளது. பொருளாக பாவிச்சதன் காரணமாக 2 கடல்கள் சொல்லியாச்சு, அந்த கடல்களை ஏன் பொருளாக பார்த்தீங்க? உங்களுடைய விருப்பங்கள் கடல் போல இருக்குது, உங்களுடைய உலக தேவைகள் கடல் போல இருக்குது, உங்களுடைய பிரச்சனைகள் கடல் போல இருக்குது, அதுலேருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த ஆசையும் கடல்ல இருக்குது. முற்றிலும் முழுமையுமாக என்ற பிரச்சனைகள் வெளிப்படும் சொன்னா பொருள் வடிவமும் மனிதர்களுடைய வடிவமும் அவர்களுடைய அறிவும் அவ்வளவையும் விட்டு இறைவன் ஒருவன் போதுமானவர்கள் வெளியில் வரணும். அந்த மாதிரி வரல, இருந்தாலும் இறைவன் உங்களோட பொறுமையோடு இருக்கிறான், கனவுகளாக காண்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். இரவு புறாவும் ஒவ்வொன்றும் சத்தியம், ஆனா நீங்க அது கனவு அப்படிங்கிறதாக நீங்க பாக்குறீங்க. அந்த கனவுகள் எல்லாம் வந்து எல்லாமே நொடிப்படி நடக்கிறதா, கண்ணிமைக்கு நேரத்தில் நடக்கிறதா கனவு எல்லாம். அகிலங்களை நீங்க பிரவேசிச்சு திரும்ப உங்களுடைய கட்டிலுக்கு வர்றீங்க, தூக்கம் தூங்கப்படுத்தி வர்றீங்க, கண் விழிச்சு பார்க்கும்போது அவ்வளோ நினைவு கூடுறீங்க. இதெல்லாம் பொய் இல்லை. இதை நீங்க வந்து உண்மைப்படுத்தணும்னு சொன்னா கடலளவு அறிவும் பத்தாது, ஆனா கடலளவு ஞானங்கள் நொடிப்படுதல இது நடத்தி காட்டுறான். அதே மாதிரி பகல் கனவுகளை அவ்வளவும் சத்தியமானது, விரும்பக்கூடிய அவ்வளவு சத்தியமானது, நொடிப்படுதல் நடந்தே தீரணும். இந்த பாதையிலேருந்து நீங்க விலகிட வேண்டாம், அது வெறும் கனவுதான் கற்பனை தான் என்று அவ்வளவும் உங்களுடைய மனக்கண்ணில் நீங்கள் பார்த்து விட்டீர்கள். அவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் தெளிவாக நுணுக்கமா பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி ஒரு மீன் கடலுக்குள்ள போனதோ சமைச்ச மீன் உயிர் பெற்று ஒரு நொடிப்படுத்த போய் முடிஞ்சது, அது இவங்களுடைய எண்ணத்துக்கு வருது. சாப்பாட்டுக்காக டிஃபன் பாக்ஸ் தொடர்ந்து பார்க்கும்போது அதை காணாம், இப்பதான் இந்த மீன் இந்த மாதிரிதான் போயிருச்சோ கடலுக்குள்ள போயிருச்சு நம்ம பார்த்தோமே அது உண்மைதானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை மூசாஹிப் சொல்லும் போது நாம் தேடி வந்த இடம் அதுதான் சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க அந்த இறை அடியார் இருக்காங்க, அவங்களும் அங்கதான் நிக்கிறாங்க, இவங்க செய்யறதான் பார்த்தா இருக்கிறாங்க. ஆனா இவங்க யாரையுமே கவனிக்கல. ஏன்னா நான் கடல்ல பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கடலவு மனசுக்குள்ள வந்து நிக்கிறது, பெரிய கடல பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அதுல நடந்துகிட்டு நிகழ்கள் அவ்வளவுமே கடல் போன்றதுதான். நீங்க பிரயாணத்தை தொடங்கி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுடைய வீடுகள்ல இருந்தே அந்த கடல் இருந்தே கடலை பார்த்துருக்கலாம். இப்ப நம்ம எப்படி அறியறோமோ அந்த மாதிரி. ஆனா இவங்க சொல்றாங்க, வருட கணக்கில் நான் நீங்காவது நடந்து கொண்டே இருப்பேன்னு ஒரு முற்குட்டி அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. இரண்டு கடல்களும் சேரும் இடத்தை நான் அடையும் வரையில் வருடக்கணக்கில் நான் நீங்காது நடந்து கொண்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. அவ்வளவு அவசரமா பல வருடங்கள் தாண்டி போய் நிற்கிறாங்க. பக்கத்திலே அவங்களுக்கு சமீபமாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு கடலை பார்க்கறது விட்டுட்டு அதன் காரணமாக ஒரு சிறிய நடையையும் கொடுத்தா கடற்கரையோரமாக போகக்கூடிய அளவுக்கு கால பசியிலேயே தெரிஞ்சு போச்சு கடல் நிற்க தான் இருக்குது ரெண்டு கடலும். இப்பதான் அந்த பெரிய மத சம்பாதி பாக்குறாங்க. இதெல்லாம் வந்து அந்த ஒரு சிந்திக்கிறதுக்காக 1761 போடுச்சிருக்கிறேன். எப்படி 2711 சேருதுன்னு பாருங்கிறதுக்காக வேண்டி நாம அத்தாட்சிகளுக்கு மேல் அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த கனவுகளின் அடிப்படையில அந்த கனவுகள் வந்து நாம கற்பிச்ச ஒரு கெட்ட வார்த்தை கற்பனைன்னு சொல்லிட்டு அப்படி அல்ல. தன் அடியார்களுக்கு அவர்களுடைய கனவை அல்லாஹ் மெய்யாக்குவான், பல கனவுகளையும் மெய்யாக்கி கொண்டிருக்கின்றான். அவர்கள் விரும்பியது நடந்து கொண்டிருக்கின்றது, அதனையும் அவர்கள் ஒரு அதிசயமான நிகழ்வாக ஏதோ நிகழ முடியாதது எப்படியோ கிளிக்காய் நடந்துட்டு இருக்கிறதாக இவங்க நினைக்கதான் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அதை வந்து ஒரு மாயையாகவும் ஒரு ஏதோ ஒரு விதத்துல வந்து அகஸ்மாத்தாக இருக்குது நம்ம நினைச்சு நடந்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அத்தாட்சிகள் உள்ளது. இன்னைக்கும் நீங்க கவலையோடு இருக்கிறீங்க, பெரும் பெரும் துயரங்கள்லாம் அவங்க சுத்தி நிக்குது. அந்த கவலையில நீங்க விடுபட நினைக்கிறீங்க, ஒரு செகண்ட்ல கொஞ்சம் நேரம் தரிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கவலை எங்க போது தெரியாம அமைதி வருது. இவ்வளவு காரியம் நிகழ்ந்துருக்குது அங்க, கண் கூட அத்தாட்சிகளாக காட்டப்படுது. எப்படி இந்த மீன் வந்து துள்ளி குதிச்சு பூமிக்குள்ள போய் சுரங்க போல அமைச்சுக்கிட்டு அது கடலுக்குள்ள போனதை இப்ப கவனிக்கிறாங்களோ அந்த மாதிரி கவலையும் கவலைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய உங்களுடைய அமைதி இந்த இரண்டு கடையில இந்த சுரங்கம் போல அமைச்சுட்டு போய் கடல போய் சேர்ந்தது அந்த மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு. எதை துயரங்களாக பாத்தீங்களோ அது அவ்வளவு துயரங்களை அதை நீக்கிட்டு தான் இங்க அமைதி கொடுத்துருக்கலாம். அதை நீங்க பார்க்கல, அவ்வளவு தூரத்துக்கு நீங்க கவனம் இல்லாம இருக்கிறீங்க. இப்ப நினைவு வந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் காட்டுவான் இந்த கவலைக்கு அமைதி கடையில எங்கெங்க என்னென்ன சூழ்நிலைகள் எப்படி மாற்றப்பட்டிருக்கு காட்டுவான். இந்த டெக்னாலஜி எந்த மனுஷங்களுடைய அறிவை கொண்டும் ஒருக்கால முடியாது. இப்ப நம்புங்க இறைவனுடைய அத்தாட்சிகள் எப்படிப்பட்டதுங்கிறத. இது 2711 தெரியணும், சரியா? இப்ப தெரியாதா? அப்போ இந்த 2711 இஸ்ராயலின் சந்ததிகளுடன் கேளும், நாம் எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை அவர்களிடம் அனுப்பினோம். கவலை நிச்சயமா எனக்கு இருக்குதுன்னு தெளிவானதானே, அதே மாதிரி அந்த கவலை நீங்கி அமைதி ஏற்படுறதும் நிச்சயமா தெளிவானதானே. அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில நடந்தது என்ன, மீன் எப்படி உயிர் பெற்று கடலுக்குள்ள போனதும் அதே மாதிரிதான். நீங்க பார்த்துருக்கீங்க மறந்துட்டீங்க, எப்படி கனவுல மறந்து கனவுகள் பலவற்றை மறந்தீங்களோ அதே மாதிரி மறந்துட்டீங்க. கண்ணு மூடின நேரத்துல இருந்து கண்ணு திறக்கிற வரைக்கும் இரவு நேரங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய கனவுகள் தான். எப்படி தூங்கி எந்திரிக்கிற கனவுகளை மறக்கிறீங்களோ அதே மாதிரி இரவு பூராவும் கனவுகளை மறந்து தான் இருக்கிறீங்க. ஆனா இரவு பூராவும் இறைவனுடைய உலகத்துல பெரும் காட்சிகளாக காட்டப்பட்டிருக்குது. ஒரு நொடிப்படுது கூட பாக்கி இல்லாம, ஆனா விழிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த நேரத்துல அரசியல் புரசலாக ஒரு கனவு ஞாபகத்துக்கு இருக்குது. ஸ்லீப்ல தூக்கத்துல அந்த கனவுகள் நடந்துகிட்டு இருக்குது, நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. கடல் போன்ற ஞானங்களை கொண்டு நீங்க அடைய முடியாதது அவ்வளவு சுலபமாக நடந்துட்டு இருக்குது. நீங்க அது வந்து ஒரு நொடிப்பொழுதுல முடிஞ்ச மாதிரி சில சமயங்கள்ல இப்பதான் தூங்கணும் எழுந்திரிச்சோம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு நினைக்கிறீங்களே, எவ்வளவு கனவுகள் அத்தியாவசியம் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. கனவுகள் எல்லாம் மறந்தாச்சு, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கனவு மறந்துட்டு இருக்குது. தூங்கி எழுந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தங்களை கனவுகள் மட்டும் கொஞ்சம் ஞாபகத்துக்கு, அவ்வளவும் சத்தியம். அதனுடைய ஞானங்களை நாம அறிஞ்சு ஆகணுங்கிறத இறைவன்ட்ட கேளுங்க. பகல் நேரங்கள்ல கற்பனைகள் அவ்வளவும் காட்சிகள் தான், வீணான கற்பனைகள் அல்ல.
அவ்வளவும் காட்சிகள் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கவலையிலிருந்து நீங்க அமைதியான சூழ்நிலைக்கு வர்றீங்க. இறைவனே எனக்கு கவலையை நீக்கி கொடுன்னு கேட்கும்போது, அல்லது கவலைகள்ல நீங்க ரொம்ப துயரத்தில் இருக்கும்பொழுது அல்லாஹ் கருணை கொண்டு அந்த கவலையே உங்களுடைய சூழ்நிலைகள் தெரியும், எந்தெந்த கவலை உங்களுக்கு சூழ்நிலைகள் பெயால் சூழ்நிலைகள் தெரியும், அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைதியை கொண்டு வரும்போது என்ன விதமாக மாறிக்கிட்டு இருக்குதுங்க. அவ்வளவும் இந்த மீன் சுரங்கத்துக்கு சுரங்கப்பாதை அமைச்சுட்டு போன மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, கவனிக்கல. இறைவன்ட்ட கேளுங்க, எப்படி என்னுடைய கவலையை நீக்கிருக்க எனக்கு அறிவிப்பாக இறைவனே, அது அச்சாட்சிகளாக நான் பார்க்கணுங்கிறது கேளுங்க. நிச்சயமாக இறைவன் உங்களுடைய விருப்பத்துக்கு செய்தி சாய்ப்பனாக இருக்கின்றான், உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பனாக இருக்கிறான். அப்புறம் 2:212 அதை தொடர்ந்து, நிராகரிப்பவருக்கு இந்த உலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது. அதாவது அருள் உலகத்தை கனவு உலகத்தை நிராகரிப்பவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் யார் மறைவானவற்றை நம்புகின்றார்களோ அந்த நம்பிக்கை கொண்ட மனிதர்களை ஏளனம் செய்கின்றனர். ஆனால் பயபக்தியுடையோர் இவ்வளவு மகத்தான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நொடிப்பொழுது நடந்துட்டு இருக்கக்கூடிய யுகங்களாக ஆனால் கூட நம்மளால வந்து நம்ம அறிவை கொண்டு பொருள் அடிப்படையிலான உலக அடிப்படையான வாழ்க்கையை கொண்டு அறிய முடியாத விஷயங்கள் நொடிப்பொழுது நடந்துட்டு இருக்கும் பொழுது, அதுவும் கண்டினியூஸா தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அதை நம்பிக்கை கொண்டவர்கள் மறுமையில் எவ்வளவு உயர்வான அந்தஸ்தில் இருப்பார்கள் என்பதை இவர்கள் அறிய மாட்டார்கள். அல்லாஹ் தான் நாடுவோருக்கு இந்த விதமான சக்தியை கொடுக்கும் பொழுது அவர்கள் எண்ணுவார்கள், இது கணக்கில்லாத நன்மைகள், எல்லையே இல்லாத நன்மைகள், மாபெரும் இறைவனுடைய அருள் என்று எண்ணுவார்கள். அந்த அருளுக்குள் நுழையுங்கள். உங்களுடைய இறைவன் கனவை மெய்யாக்கி காட்டுவான். தன் அடியார்களுக்கு நிச்சயமாக கனவை மெய்யாக்கி இருக்கின்றான். அந்த கனவை உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் மெய்யாக்குவான். மூசா நபியுடைய காலை உணவாக அமைக்கப்பட்டிருந்த மீன் எப்படி உயிர் பெற்று பூமிக்குள் நுழைந்து கடலுடைய ஆழத்துக்கு நுழைந்து அங்கேருந்து கடலுக்குள் சுரங்கம் போன்று அமைத்துக் கொண்டு சென்றதை பார்க்க முடியுதோ, அந்த அளவுக்கு தெளிவான உங்களுடைய பகல் நேர கனவுகள், அந்த கனவுகள் எல்லாமே நன்மைகளை கொண்டு வரும் பொழுதும் தீமைகளை கொண்டு வரும் பொழுதும் நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதனை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். போலடிப்படையில் இருக்க காரணமாக உங்களுடைய அகக்கண் மூடப்பட்ட நிலையில போலடிப்படையில புறக்கண்கள் திறந்து விட்டன. அகக்கண்ணும் திறக்கும் பொழுதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அதனுடைய சத்தியத்தை காட்டுவானே, அகக்கண்ணில் அவ்வளவையும் காட்டுவானே. அகக்கண்ணில் பார்க்கக்கூடிய கனவும் அகக்கண்ணில் பார்க்கக்கூடிய கற்பனையும் இரவு நேரங்களில் பார்க்கக்கூடிய கற்பனை கனவையும் பகல் நேரங்களில் நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய அந்த அகக்கண் மூலமாக செய்யக்கூடிய அந்த கற்பனையையும் உண்மையாக்குவான். இன்னும் உங்களுடைய பிரார்த்தனைக்கும் உங்களுடைய பிரார்த்தனையுடைய முடிவாக நிகழக்கூடிய நிகழ்வுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய அவ்வளவு நிகழ்வுகளையும் அகப்பார்வையுடையவர்களுக்கு காட்டுவான். உலகம் ஒட்டுமொத்தத்தையும் உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய அந்த பாதையை விட்டு நீங்கள் மாறிட வேண்டாம். தீர்க்க பார்வை, தீர்க்க தரிசனம், அதாவது சத்தியத்தை பார்க்கக்கூடிய தரிசனம், அந்த தரிசனத்தை கொண்டவர்களாக நாம் அமைதிக்கு நிச்சயமாக அல்ல நமக்கு வழிவகை செய்வோம். இனிமே உங்களுடைய மனசுல என்னென்ன நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நினைவுகள் அவ்வளவுமே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எண்ணங்கள் அப்பொழுதே அப்படியே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த நிகழ்வுகள் பொருள்களாக பார்க்கறதுக்கு நாளாகும். ஆனா நெருப்பு தீய பகையவர்கள் நமக்கு எதிராக மூட்டும் பொழுது, நாம இறைவனை நினைக்கும் பொழுது அப்பொழுதே அவர்களுடைய உள்ளங்களில் அது அணைக்கப்பட்டுவிடுகின்றன. அது வெளிப்படையாக தெரியறதுக்கு நாளாகும். ஆனா உங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த வக்கிரமும் அந்த பகைமையும் எல்லாமே நிர்மூலமாக்கப்பட்டுவிட்டன. அங்கு அந்த பகைமை உணர்வுக்குரிய போதுமான சத்தியம் சாட்சியம் அங்கு இல்லை, சக்தி கிடையாது. இதனை நாம அறியணும்னு சொன்னா மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டு பழகணும். நம்பிக்கையை நான் பொருளிலிருந்து நான்
பொருளற்ற அருளாக இருக்கக்கூடிய அந்த பாதையின் மீது அமைக்கிறேன். பெரும்பாலான மக்கள் இந்த பொருள அருளுக்கு பதிலாக பொருளை இணை வச்சு பொருளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்க நினைச்சிட்டு இருக்காங்க. அபிதமாக இல்லை. தீர்க்க தரிசனம் உடையவர்களாக, அகப்பார்வை உடையவராக நீங்கள் ஆக வேண்டும். ஒரு நொடி பொழுதுல யுகங்கள்ல நடக்கக்கூடியது நடந்துகிட்டு இருக்குது. எப்படி ஒரு ஃபேன் போடும்பொழுது மூணு ரக்கம் தெரியுதோ, கொஞ்சம் வேகமா போகும்பொழுது ஒண்ணுமே இல்லை வெறும் காத்து மாதிரி தான் தெரியுதோ, கை விட்டு பார்த்தா தான் தெரியும் கை துண்டா போறது. அவ்வளவு வேகமா சுற்றும் போது மூணு ரக்கையும் பார்க்க முடியாது. அதே போல எண்ணங்கள் அவ்வளவு யுகங்களை தாண்டி நிக்குது, அந்த வேகத்துல வந்து நடக்கிறத நீங்க பார்க்க முடியாது. பொறுமையாளர்களுக்கு இந்த அகப்பார்வை உண்டு, அவர்கள் கவனிப்பார்கள். என் இறைவனே, எங்களை அகப்பார்வையுடையவராக நீ அமைப்பாயாக இறைவன்ட்ட கேளுங்க. புறப்பார்வையை கொண்டு இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை போல பொட்டைகளையும் குருடர்களையும் போன்று வாழ வேண்டாம். இனிமே நம்ம அல்லாட்ட கேட்போம். மூசா நபிக்கு காட்டப்பட்ட அந்த ஒரு காட்சி எப்படி, அது வந்து ஒரு கனவு மறக்கலமோ அந்த மாதிரி நேரடியாக பார்த்து மறந்தாங்க. நேரடியாக பார்த்துட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்களோட எண்ணமெல்லாம் வேற பக்கம் பொருளாக நிற்கிறதுனால அருள் தெரியாம போகுது. நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்களை மேற்கொள்ளும் பொழுது, இந்த மாதிரி எனக்கு ஒரு விருப்பம் தேவை அப்படின்னு இருக்கும் பொழுது, பொருள் அடிப்படையிலாக இல்லாம நாம கவனமாக அருள் அடிப்படையில எனக்கு நிரந்தரமான வாழ்க்கை வேணும், சுகமான வாழ்க்கை வேணும், அமைதியான வாழ்க்கை வேணும், இந்த அடிப்படையில நீங்க கேளுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை மறைவாக்கி கேளுங்க. அதுல உங்களுடைய நன்மைகள் என்னன்னு சொன்னா, இறைவனுடைய நேரடியான அருள் அங்க இருக்குது. நீங்க மறைவாக்கி கேட்கும் பொழுது இப்பதான் அகப்பார்வை உங்களுக்காக கிடைக்கும். பொருள் அடிப்படையில் நீங்க பாக்குற வரைக்கும் அகப்பார்வை நிச்சயமா மூடப்பட்டாச்சு. அல்லாஹ் உங்களுக்காக அகப்பார்வையில வச்சது வேற, நீங்க அதை கவனிக்காம உங்களுடைய பொருளாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இது உங்களுடைய உலகத்தின் அடிப்படையில பார்க்கக்கூடிய பொருள் அடிப்படைகள்ல நீங்களாக மாத்திக்கிட்ட சில உருவ அமைப்புகள். பணம்ங்கிற உருவ அமைப்பு, மற்ற மனிதர்களுடைய கூட்டோட வாழக்கூடிய ஒரு உருவ அமைப்பு, ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதே பணத்தின் அடிப்படையில தான் உங்களுடைய கூட்டு. மனிதர்களுடைய விரோதத்திலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக இன்னும் சில மனிதர்களை சேர்த்துக்கிட்ட நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது உங்களுடைய கூட்டு. இது எல்லாமே பொய்யின்னு தெரியும். ஒவ்வொருத்தருக்குமே சுமை இருக்குது, அதை அவங்க சுமந்துகிட்டு இருக்காங்க. அதை யார் தலையிலையாவது இறக்கி வைக்கலாமே தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு அவங்க உதவ மாட்டாங்கன்னு தெரியும். மனிதர்களையும் பொருள்களையும் விட்டு விலகாத வரைக்கும் நாம் அகப்பார்வையுடையவர்கள் இல்லை. அகப்பார்வையை கொண்டு நாம் பார்க்காத வரைக்கும் மறைவான விஷயமாக மனசுல இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை பொருள் இல்லாம நான் எந்த அளவுக்கு வச்சிருக்கணும், அந்த அளவுக்கு அகப்பார்வை திறந்து இருக்கும். பொறுமையும் தானே வந்துடும், கவனமும் கிடைக்கும். இந்த கவனத்துலதான் யுகங்கள்ல நடக்கக்கூடிய, யுகம் யுகமாக காலம் கடந்து நடக்கக்கூடியதெல்லாம் ஒரு செகண்ட் பொழுதுல இவ்விதமாக தான் நடக்க போகுதுன்னு தெரியும். இதை கொண்டுதான் அந்த மூசா நபி கடல் சேதம் இடத்தை வந்து அடையும் போது இன்னும் இருக்கக்கூடிய பெரியவர் வந்து நாளைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க. அகப்பார்வையுடையோர் கடல்கள் சேதமிடத்தை அடைந்து விட்டார்கள். பொருள் அடிப்படையிலான வாழ்க்கையும், பொருள் அடிப்படையில் இல்லாம அருள் அடிப்படையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் தெளிவா பார்த்தாங்க. அருள் அடிப்படையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்க. நாளைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு தெளிவாக தரலாம், தெளிவாக்கலாம். தெல்ல தெளிவா நேரடியா பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான அகப்பார்வையை கொண்டு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் கழிச்சு நடக்க போதுங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தெளிவாக காமிச்சிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கைக்குள்ள நடைங்க. அதனால நம்முடைய டார்கெட் பொருள் கிடையாது, அருள். மறைவான விஷயங்களை கொண்டு அல்லாட்ட மறைவான அந்த நம்பிக்கைக்குரிய பாதையை கேட்கணுமே தவிர, பொருளடிப்படையில் நுழைஞ்சிட்டா அகப்பாதை மூடப்பட்டதாயிரும், நம்ம குருடர்களாக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அல்லாவிடம் சரணடைறது என்னன்னு சொன்னா, பொருள் அடிப்படையிலேருந்து அருள் அடிப்படைக்குள்ள வந்துட்டீங்க அப்படிங்கறத நீங்க முதல்ல உணர்ந்துட்டா போதும். இனிமே நீங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் இரண்டு பத்து நிகழக்கூடியதான் இருக்குது. சரியா? அதனால மனசுன்னு வரும்போது அது மறைவானது, அது பொருளாக மாத்தாதீங்க. மனசு இருக்கிறது அவ்வளவும் இப்போ நீங்க நான் இருக்கணும், எனக்கு நீங்க வேணுமா அல்லது உங்க உங்கள்கிட்ட என்னை பற்றிய சமாதானம் அங்கே இருந்தால் போதும் நான் விரும்புகிறேன்னு கேட்டால், நீங்கள் எனக்கு வேண்டாம், உங்களை பற்றிய சமாதானம் எனக்கும் என்னை பற்றிய சமாதானம் உங்களுக்கும் வேணும், அவ்வளோதான். என் மேலே உங்களுக்கு எந்த பகையும் வேண்டாம், உங்கள் மேலே எனக்கு எந்த பகையும் வேண்டாம். உங்களுடைய அருளோட என்னுடைய அருள் இந்த இரண்டுமே இணையும், ஆனால் உங்களுடைய பொருளோட என்னுடைய பொருள் இணையவே இணையாது, மனசு இருந்தால் தவிர. அப்படி சகோதரத்துவம் வேண்டுமே தவிர சகோதர பாசம் வேண்டாம். அது வெளிப்படையாக காட்டக்கூடியது, பாசம் வேஷம் எல்லாம் வெளிப்படையாக காட்டக்கூடியது. நமக்கு வேண்டியது சகோதரத்துவம், அந்த அடிப்படை வேணும். தத்துவம்ங்கிறது அடிப்படை. நம்ம ஒவ்வொருத்தருமே சகோதரத்துவம் உடையவர்களாக இருக்கணுமே தவிர சகோதர பாசம் அந்த பேச்செல்லாம் வேண்டாம். அது பொருளடிப்படையிலானது. அந்த சகோதரத்துவம் என்னன்னு சொன்னா, சக மனிதர்களாக நம்ம வாழணும். உங்களுக்கு வேண்டியது எனக்கும் வேண்டும், எனக்கு வேண்டியது உங்களுக்கும் வேண்டும். உங்களுக்கு எது விருப்பமோ அது எனக்கு விருப்பமாகத்தான் இருக்கும், எனக்கு எது சுகமோ அது உங்களுக்கு சுகமாகத்தான் இருக்கும். இந்த அடிப்படையில் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சுகத்தை நாம விரும்புகிறோம், பிரார்த்தனையை அமைக்கிறோம், அமைதியை விரும்புகிறோம், பிரார்த்தனையை அமைக்கிறோம். இது எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆனால் பொருள்கள் உணவு வகையில் வந்தால் கூட எல்லாத்துக்கும் பொதுவானது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான டேஸ்ட், தனித்தனியான உணவு, தனித்தனியான பொருள்களுடைய வடிவம் அமைப்புக்கு அவங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. தவிர பொருள் அடிப்படையில் வந்து நாம் இணைய முடியாது. மனிதர்களை நாடுறத மனிதர்களுடைய இதயங்களை நாடுறது முக்கியம். அந்த இதயத்தில் அல்லாஹ்வுடைய பொதுப்படையான அவ்வளவு சத்தியங்களும் அவ்வளவு சாட்சியங்களும் சுகமான அனுபவங்களாக நிறைஞ்சு நிற்குது. இப்போ மறைவான அருளை வச்சிருக்கும் பொழுது இறைவனுடைய உதவி வந்து முடிஞ்சு அதில் நீங்கள் வாட ஆரம்பிச்சிட்டீங்க, பொறுமையாக உள்ளவங்க அதை கவனிப்பாங்க, வாழ்ந்துட்டு இருக்கவங்களை கவனிப்பாங்க. மூசா நபி கேட்கிறது, நீ இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். சரியா? அப்போ நீ அருளை இறக்கி கொண்டே இருக்கிறாய். மூசா நபி வந்து மரத்தை உட்காந்து கேட்கிறாங்க, என் இறைவனே நீ இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளாக இருக்கின்றேன் அப்படின்னு இருக்கும்போது, நம்ம ஒரு விஷயத்த ஒன்று வேணுமா வேணாமான்னு கேட்டா வேணும், நெசமாவா வேணும் கேட்டா ஆமா நிச்சயமா வேணும்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நீ அருளை இறக்கி கொண்டே இருக்கிறாய், நான் தவறு விட்டு கொண்டே இருக்கிறேன், இந்த நன்மையானவை எல்லாமே நான் தவறு விட்டுட்டேன், அவ்வளவும் எனக்கு வேணும்னு கேட்கிறேன். நீ இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நான் எதை நான் விட்டேனோ அது தேவையுள்ளதாக இருக்கின்றேன். இப்ப என் மனசுல எல்லாமே நல்லதா நடக்கணும் இருக்குது, சுகமான வாழ்க்கை வேணும்னு இருக்குது. அந்த சுகமான வாழ்க்கையில வந்து கண்டிப்பா பொருளையும் மனிதர்களையும் நம்ம இறக்கிட்டோம் மனசுக்குள்ள. அதை நீக்குங்க, இப்போ நன்மைகள் விளங்க ஆரம்பிக்கும், பொறுமை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அகப்பார்வையில தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை திரும்புது, ஆரம்பிக்கவே இல்லை திரும்புது. அந்த அகப்பார்வை திரும்பும் பொழுது பொறுமை தான் உங்களுடைய இயற்கையாக அமையுமே தவிர அவசரம் அமையவே முடியாது. பொருளாக திரும்பும் பொழுது தான் நாம இணை வச்சிட்டோம், அருளுக்கு பொருள் இணை வச்சிட்டோம், அவசரம் காட்டிட்டோம், அது அடிய போகுது. பொருளாக இருக்கும் பொழுது மனசு அவசரம் இருக்கும், பொறுமையாக இருக்கும்போது அல்லாவே கூட இருக்கிறான். அவன் இறக்கி அருளிய நல்லவற்றை உங்களுக்கு அறிவிப்பவனாகவும் காட்டுபவனாகவும் அந்த கனவை நிறைவாக்குவனாகவும் உண்மையாக்குபவனாகவும் கூடவே இருந்து அந்த அகப்பார்வை திறக்கிறான். அதுல நாளைய வாழ்க்கை அப்போ எனக்கு வெளிச்சமாயிரும், அந்த வழியில நீங்க வாழணும். இதைத்தான் கேட்கிறாங்க மூசா நபி. நீ இலக்கிய அருளும் நல்லவற்றின் பால் நான் சக்கீராக இருக்கின்றேன், தேவையுள்ளவனாக இருக்கின்றேன், ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போதான் நான் தவளை விட்டுட்டேன் நிறைவேங்கிறது அந்த இடத்துல சொல்றாங்க அவங்க. அங்க பொருளே இல்லை, நமக்கு அந்த பிரார்த்தனை வேணும். அந்த பிரார்த்தனை மேற்கொள்ளும் பொழுது சுத்தமா பொருளை நீக்கக்கூடிய அந்த ஒரு உதவி அல்லாட்டின் வேணும். அகப்பார்வையோட தங்கணும், புறப்பார்வைங்கிறது இந்த பொட்டை கண்ணை கொண்டு பார்க்கக்கூடிய வாழ்க்கை வேண்டாம்னு விரும்புங்க, வெறுத்துருங்க.